திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருவாசகத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது சிவபுராணம் என்கின்ற பகுதி. அந்த சிவபுராணம் 95 வரிகளை உடையது. திருவாசகம் 658 பாடல்களை உடையது. சிவபுராணம் 95 வரிகளை உடையது. எல்லாமே அஞ்சு தான். இது என்னத்துல தொடங்குது? அஞ்சு எழுத்துல தொடங்குதா? நமச்சிவாயவானு தொடங்குதா? 95 என்ன எத்தனையில முடியுது? அஞ்சுல முடியுதா? 9 நாள். 9 5 14. 4 1 9 5 14ப்பா. 14 4 1 கூட்டணும். 5 அஞ்சுல தொடங்கி அஞ்சுல தான் முடியுது. பஞ்சாட்சரம் வாழ்க என்று தொடங்குகிறது. பஞ்சாட்சரம் என்பது சிவபெருமானுடைய திருநாமம். பஞ்சாட்சரத்துலதான் எல்லாமே இருக்கிறது. உலகம் முழுவதுமே உலகம் எத்தனை பகுதியாக இருக்கிறது என்று கேட்டால் 3. உலகம் கடவுள் உயிர். உலகம் கடவுள் உயிர்களாகி நம்ம உலகத்துல படைச்சு விட்டு உடலை விட்டு அவன் மேல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கான். கடவுள் உயிர்கள் உலகம் உலகத்தோடு தொடர்பு பிடிச்சு வச்சுட்டான் நம்மள. அத மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரு? உன்னை மறக்க வச்சு என்ன பிறக்க வச்ச, உன்னை மறக்க வச்சு அதனால பிறக்க வச்சு இந்த உலகத்துல உடலை விட்டுட்டாப்பாடினார். மானையை நோக்கி மனவாடா, மன்னே நின்சீர் மரப்பித்து ஊனே புகையன் தனி நோக்கி உடலை பண்ணு குத்துட்டாய். மன்னே நின்சீர் மரப்பித்து, மறக்க வச்சதும் நீதான். நானா மறக்கல, நீதான் மறக்க வச்ச. அப்புறம் என்ன பறக்க வச்சா? ஏட்டா பறக்க வச்சாருன்னா நீ மறந்துட்ட. நான் மறக்கல, நீதான் மறக்க வச்சாருன்னாரு மாணிக்க வாசகர். சாமர்த்தியம் நினைக்க வைக்கிறதாரு அவன் தானே. அப்ப மறக்க வைக்கிறது அவன் தான். அவனுக்கு சாமர்த்தியம் பேசுவார். திருவாசக மாதிரி சாமர்த்தியமா வேற ஒருத்தர் அந்த கருத்தை சொல்ல முடியாதபடி ஒரு கருத்து சொல்றாருன்னா மாணிக்க வாசகர் தான் சொல்ல முடியும். வேற யாருக்கு அது பாரு சொல்ல தெரியும். அது நீங்க என்ன வர வர நிறைய அனுபவிக்கலாம். இது அதிக நாள் நடக்கும், எவ்வளவு நாள் நடக்கும்னு சொல்ல முடியாது. எட்டாத ஒரு பொருளை எட்டும்படியாக செய்வதுதான் இந்த எட்டாம் திருமுறை என்கிற திருவாசகம். எட்டாத உள்ளது கடவுள் தான். இப்ப பணம் இருந்தா அமெரிக்கா எட்டும், ஜப்பானும் எட்டும், கனடாவும் எட்டும். பணம் இருந்தா சந்திர மண்டலமும் எட்டும், செவ்வாய் மண்டலமும் எட்டும். எட்டுது இல்லம்மா, பணம் இருந்தா எட்டுது இல்ல. இப்ப அங்கேயும் குடி போறாங்களாம், இப்ப எல்லாம் அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது பணத்தால எல்லாம் எட்டாது. பின்ன இதனால எட்டும் பக்தியினாலே. பக்தியினாலதான் இந்த பொருள் எட்டும். எட்டேன் எனும் பொருள் என்னிடத்தே வந்து இங்கு இதுபாரு படித்தார். விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன், இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டு பெறேன். மெய் கெடாத நிலை தொட்டேன், சுக துக்கம் அற்று விட்டேன். தொல்லை நான் மறைக்கு எட்டேன், நான் மறைக்கு எட்டேன் எனும் பொருள் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியது என்று பட்டிருந்தார். ஆகையினால இப்படி எட்டாத பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் இவருக்காக கீழே இறங்கி வந்து நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி இவருக்காக மண்ணும் சுமந்து அடிமட்டானா இதை விட என்ன சொல்ல வேணும்? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த அற்புதமான இந்த திருவாசகத்தில். திருவாசகம் என்ற சொல்லுக்கு செல்வத்தை தருகின்ற வாசகம் என்பது இதுதான் நேர்வு. திரு என்றால் என்ன? செல்வம். திரு என்றால் என்ன? முத்தி. அருட்செல்வம் பொருட்செல்வம் இரண்டையும் கொடுக்கின்ற வாசகம் என்பது அது. பல வகையான பொருள் எழுதி இருக்கிறாங்க. திருவாசகம் திரு என்றால் கண்டாரால் விரும்பப்படுவது, அழகு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. இது நேர் பொருள் என்னன்னா அருள் பொருள் இரண்டையும் தரக்கூடிய வாசகம். திரு என்றால் என்ன? செல்வம். திரு என்றால் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகவும் திருவும் உணர்வார். திரு என்பது முத்தி, திரு என்பது செல்வம். இப்படி அருட்செல்வம் பொருட்செல்வம் இரண்டையும் தரக்கூடிய வாசகம் என்பது ஒரு திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்துல இப்ப இன்றைக்கு ஆரம்ப பகுதியா இருப்பது சிவபுராணம். இந்த சிவபுராணம் எதற்கு இவர் சொல்லுகிறார் என்று கேட்டால் திருவாசகம் முழுவதுக்கும் சிவபுராணம் என்றே பெயர். திருவாசகம் முழுவதுக்கும் சிவபுராணம் என்றும் பெயர். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால் முந்தைவனை தொலைந்து போக சிந்தை மகிழ்வதற்காக சிவபுராணத்தை சொல்லுகிறேன். முந்தைவனை தொலைந்து போக சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுதும் ஓய உரைப்படியார். அது நானா சொல்லல, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டா எழிலார்கள் அறிஞ்சி அவன் அருளாலே அவன்றால் வணங்கி இப்படிலாம் அவரு சொல்றார். என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லல என்றுவார். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவாசகம். இந்த திருவாசகத்துல முதல்ல வாழ்கன்னு தொடங்குது. வாழ்க என்று தொடங்குகிறது. யாரை வாழ்த்துகிறார் என்று கேட்டால் சிவபெருமானை வாழ்த்துகிறார். இது ஒரு பெரிய சந்தேகமான இடம். என்ன சந்தேகம் என்றால் அவன் தான் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சிறியவர்களை அதுதானே மரபு. சிறியவர்களை தானே வாழ்த்தணும், பெரியவர்கள் வாழ்த்துறது சிறியவர்களை. சிறியவர்கள் வந்து பெரியவர்களை வாழ்த்துவது கிடையாது, அது முறையில் இல்ல. இப்ப வாழ்த்துகிற மாணிக்க வாசகர் சிறியவர், வாழ்த்த ஏற்றுக்கொள்ளுகிற செவருமான் எப்படி இது பொருத்தமா என்றால், பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், ஞானிகள் உள்ள எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எல்லாரும் வாழ ஞானிகள் உள்ள எப்படி இருக்கும், எல்லாரும் வாழ, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்றது யார் என்னவா, அருளாளுகள். ரொம்ப பணக்கார எப்படி என்ன மாட்டான், பக்கத்து வீட்டுக்கார நம்ம கிட்ட கொடுத்துட்டு போட்டானா தேவலாம்னு நினைப்பான், பணக்கார பக்கத்து வீட்டுக்கார முடியாம போயிடணும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு மனக்கார. அருளாளர்கள் அப்படி இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அருள் குறைவதில்லை, அதனால எல்லாரும் வாழவில்லை. என்ன அருள் எப்படிப்பட்டது என்றால், அளவில்லாமல் இருப்பது, ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ இன்புற்றிடலாம் தேகம், இன்புற்றிடலாம் இனி எடுத்த தேகம் முழுகுன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரே எல்லாரும் வந்து சாப்பிடுவது அருளாளர். எல்லாரும் வாழ வேண்டும் என்று ஒவ்வொன்றையா வாழ்த்த முடியாது, ஒவ்வொருத்தரா சொல்லி கடல் வாழ்க, மலை வாழ்க, மலை வாழ்க, வானம் வாழ்க, பூமி வாழ்க என்று எல்லாரையும் எல்லா பொருள்களையும் நிலைந்து இருக்கிற கடவுளை வாழ்த்தினால் எல்லாரையும் வாழ்த்தியதான். எல்லா பொருளையும் யார் இருக்கிறா, கடவுள் இருக்கிறார். ஒவ்வொருத்தரா சொல்ல வேண்டியதுல குணசேகரன் வாழ்க, பெருமாசிமலை என்ன வாழ்க, சக்திவேல் வாழ்க, ஆறுமுக வாழ்க, வீரப்பன் வாழ்க, மருத வாழ்க, சக்திவேல் வாழ்க, பரிமண வாழ்க என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சிவனை வாழ்த்தினால் எல்லாருள்ளையும் சிவன் இருப்பதனாலே எல்லாரும் வாழ்கிறார். வேருக்கு தண்ணி ஊத்தனா தலைகளை எல்லாம் தலைப்பது போல, அது போல சிவனை வாழ்த்தினால் எல்லாரையும் வாழ்த்தியதான். அவனை எதற்காக வாழ்த்த வேணும், நாம் வாழ்வதற்காக. அதையும் அவரே விட சொல்லிவிட்டார் மாணிக்க வாசகர், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமையெல்லாம் தொழ வேண்டி என்று பாடுகிற வழக்கம் தருகிறார் மாணிக்க வாசகர். கடவுளை வாழ்த்துவது எதற்காக என்றால், நாம் வாழ்வதற்காக அவனை வாழ்த்துவது. இப்ப பல்லாண்டு அது மாதிரிதானே, திருப்பல்லாண்டு அவனுக்கு எதுக்கு பல்லாண்டு, பல்லாண்டுன்னு பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு உருதுமேனார், பல்லாண்டுன்னு பேர் பரிமணம் பல்லாண்டு வாழ்க்கா நிறைய சிவகயங்களை செய்வாரு, பூஜை பண்ணிட்டு அடைவாரு அப்படின்னு இவரை வாழ்த்துறோம்னு வச்சுக்கப்பா, அப்படி எவ்வளவு நாள் வாழ்த்துருவாரு, இவ்வளவு நாள் இருக்கிறது. சிவனுக்கு அதுவே கிடையாது, ஆண்டே கிடையாது இல்ல. அதனாலதான் பல்லாண்டு ஆசிரியர் என்ன பண்ணாரு, பல்லாண்டுன்னு பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு, அவனுக்கு பல்லாண்டுங்கிறது பேச்சே கிடையாது, ஆண்டே கிடையாது, ஆண்டே கிடையாது, காலமே கிடையாது, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. பாச்சவனுக்கு நமக்குத்தான் இரவு பகலு, நேரம் போயிருச்சு, நேரம் போயிருச்சு. அதனாலே அவன் காலம் கடந்தவன் காலாதீதன் சொல்றது, காலம் கடந்தவனாகினால காலாதீதன் என்று சொல்றது. அதனாலதான் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு, நம்முடைய ஆசையினாலே அவனுக்கு பல்லாண்டு. அதனாலே எல்லாரும் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்துல அவனை வாழ்த்துதல். அதனால நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று இந்த திருவாசகம் தொடங்குகிறது. அப்படி வாழ்க என்பது, அப்புறம் வந்து வெல்க என்பது, அப்புறம் போற்றி என்பது. இப்படி முதல்ல இப்படி மங்களமா வர்றது வேற எங்கேயும் காண முடியாது. வாழ்க வெல்க போற்றி, வாழ்க வெல்க போற்றி. ஆகையினாலே வாழ வேணும் நாம், வெல்ல வேணும், எல்லாரும் நம்மை போற்ற வேண்டும். வாழ்க வெல்க போற்றி, வாழ்க ஆறு, வெல்க அஞ்சு, போற்றி எட்டு. வாழ்க என்கின்ற சொல்லு ஆறு, வெல்க என்கின்ற சொல்லு அஞ்சு, போற்றி என்பது எட்டு. ஆக 658 பாட்டு, ஆறு அஞ்சு எட்டு 650 திருவாசகத்தனை 58, அதான் 6 5 8 650. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, வெப்பொழுது என்னஞ்சு லிங்காதான் தாழ் வாழ்க, கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆயிருந்து அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அரேகன் இறைவனடி வாழ்க, ஆறு வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அது அஞ்சு. போற்றி எட்டு, ஈஸ்வரடி போற்றி, எந்த அடி போற்றி, அது எட்டு, 658. அதனாலே அவன் ஆறாகவும் இருக்கிறான், அஞ்சாகவும் இருக்கிறான், எட்டாகவும் இருக்கிறான். ஆறு ஆறாகவும் இருக்கிறான், அஞ்சாகவும் இருக்கிறான், எட்டாகவும் இருக்கிறான். கையால ஆறாக இருப்பது அவனுடைய ஆறு திருமுகங்கள், ஆறு திருமுகங்கள். மேலே பாக்கிறான், கீழே பாக்கிறான், நாலு முகம் பாக்கிறான், ஆறு முகம், ஆறாக இருக்கிறான். அப்புறம் அஞ்சு முகமாகவும் இருக்கிறான், அஞ்சு முகமாகவும் இருக்கிறான். அப்புறம் அஞ்சு எழுத்தாகவும் இருக்கிறான். அப்புறம் எட்டு பொருளாகவும் இருக்கிறான். எட்டு பொருள் என்று சொன்னால் புரியுது, இருநலனாய் தீயாயி நீருமாய் ஏமானனாய் எரியும் காற்றுமாயி அருணலைய திங்களாய் ஞாயிறாயி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய், இப்படி எட்டு பொருளாகவும் இருக்கிறான். கடவுள் எப்படி இருக்கிறார்னு கேட்டா, பூமியாக இருக்கிறாரு, நீராக இருக்கிறாரு, நெருப்பாக இருக்கிறாரு, காற்றாக இருக்கிறாரு, அதற்கு மேல வந்து ஆகாயமாக இருக்கிறாரு. ஆகாயம்னா இப்ப நம்ம செஞ்சிருக்கிறது ஆகாயம்னு, இதெல்லாம் ஆகாயம்னு வெளி. அதுக்கு மேல சூரியனாக இருக்கிறாரு, சந்திரனாக இருக்கிறாரு, அப்புறம் உயிராக இருக்கு. எட்டு பொருள், இவ்வளவுதானே உலகம். உலகம் இவ்வளவுதான்,
உலகம்
இவ்வளவுதான், எட்டு பொருள் தான். இந்த எட்டு பொருள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த எட்டு இல்லேன்னு வச்சுக்க வாழ்வு என்ன இருக்குது? அதனாலே மண்ணா இருக்கிறான், நீரா இருக்கிறான், நெருப்பா இருக்கிறான், காற்றா இருக்கிறான், வெளியா இருக்கிறான், சூரியனா இருக்கிறான், சந்திரனா இருக்கிறான், உயிராக இருக்கிறான்.
எட்டு பொருளாகவும் நீ கடவுள் இருக்கிறார். இந்த எட்டு பொருளையும் கலந்து இருக்கிறார்.
எட்டு பொருள் தானா? இல்ல இல்ல, எட்டு பொருளையும் கடந்து இருக்கிறார். எட்டு பொருளுக்கு உள்ளேயும் இருக்கிறார், எட்டையும் கடந்து இருக்கிறார். அதனாலே அப்படி கடவுள் தன்மையே இப்படி ஆறு அஞ்சு எட்டு எல்லாம் சொல்லி என்னென்ன நிறைய என்னென்னமோ இருக்கு அப்படி விளக்குகிறார் மாணிக்க வாசகர். முதல்ல சொல்லப்படுவது பஞ்சாட்சரம், நமச்சிவாய வாழ்க. வாழ்கன்னு அப்படி மக்களமாக தொடங்குவது இந்த சிவரம். இதை வச்சுக்கிட்டு தான் வாழ்க வளமுடன் அது இதுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. எல்லாம் இங்கிருந்துதான் எடுத்ததுதான், வேற ஒண்ணும் இல்லை. நமச்சிவாயங்கிறது மந்திரங்களுக்கெல்லாம் முதல் மந்திரமாக இருப்பது மூல மந்திரம்னு சொல்லுவோம். நமச்சிவாயங்கிறது அதுக்கு மேல மந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. வேதம் நான்கினும் இப்பொருளாவது நான் நாம நமச்சிவாயவே. வேதத்தை எல்லாம் நல்லா படிச்சவர் தான் சொல்றாரு. யாரு? சம்பந்தர். வேதத்தை நல்லா படிச்சவர் தான் சொல்றாரு. ஆகையினாலே அந்த ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வங்களுடைய பெயர் மந்திரமாக இருக்கும். இப்ப விஷ்ணு எடுத்தீங்கன்னா நாராயணாய நமகா அப்படின்னு வரும். பிரம்மா எடுத்துட்டா பிரம்மா தேவாய நமகா என்று வரும். இப்படி ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் மந்திரங்கள் உண்டு. அது போல சிவனுடைய மூல மந்திரம் இது. இந்த மூல மந்திரத்துல எல்லா பொருளும் அடங்கி கிடக்கிறது. எல்லாம் அடங்கி கிடக்குறதுனா பத்தி பசுபாசம் அதால உயிர் உலகம் கடவுள் மூணும் இந்த இதுல இருக்கு. அஞ்சு எழுத்துக்குள்ள மூணும் அஞ்சு எழுத்துக்குள்ள இருக்குது. நாமா ரெண்டும் உலகம் பாசம், யா வந்து உயிர். சி வா ரெண்டும் கடவுள், சி வா ரெண்டும் கடவுள். ஸ்ரீ சிவம் வா பரமேஸ்வரி, ஸ்ரீ பரமேஸ்வரம் வா பரமேஸ்வரி. சிவம் சக்தி, ஸ்ரீ சிவம் வா சக்தி, ரெண்டும் கடவுள். யா இருக்குது பாரு, அதான் உயிர்கள். நாமா ரெண்டு உலகம். ஆக பதி பசுபாசம் மூன்று இந்த அஞ்சு எழுத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் அஞ்சு அஞ்சு பதம் பாரு சுந்தரர். அந்திய நண்பகரும் அஞ்சு பதம் சொல்லி என்பாரு சுந்தரர். அஞ்சு பதம்னா அஞ்சு பொருள். அப்படிப்பட்ட மந்திரம் தான் வேதத்தினுடைய நடுவில் இருக்கு. வேதத்தினுடைய வேதம்ங்கிற பெரிய நூல், வேதம்னா பெரிய நூல். நீங்களா படிச்சிருக்கீங்களா வேதம்? அதனால அந்த வேதம்ங்கிறது நான்கு வகையாக இருப்பது. அந்த நான்கு வகை வேதத்துல மூன்று தான் சிறப்புடையதாக சொல்லப்படும். நான்காவது வேதம் அதர்வண வேதம். இந்த மூன்று வேதத்தினுடைய தொகுப்பு என்று சொல்வது. அந்த மூன்று வேதத்தினுடைய நடுவில் இருப்பது யஜுர் வேதம்னு இருக்கு. யஜுர் சாமம் அதர்வணம் இருக்கு. யஜுர் சாமத்துல நடுவில் இருக்கிறது யஜுர் வேதம். அந்த யஜுர் வேதத்துல நடு காண்டத்துல இருப்பது ஸ்ரீ ருத்ரம். அந்த ஸ்ரீ ருத்ரத்தினுடைய நடுவில் இருப்பது பஞ்சாட்சரம். ஸ்ரீ ருத்ரத்தினுடைய நடுவில் இருப்பது பஞ்சாட்சரம். அதைத்தான் வேதம் நான்கினும் இப்பொருளாவது நாதன் நாமன வச்சு வாயுவினர். நடுநாயகமாக விளங்குவது ஸ்ரீ பஞ்சாட்சரம் சொல்றது. பஞ்சாட்சரம் வடமொழி, அஞ்செழுத்துங்கிறது தமிழ். பஞ்சாட்சரம் அச்சரம்னா எழுத்து, அச்சரம்னா எழுத்து. பஞ்சாட்சரம் தமிழ்ல அஞ்செழுத்துன்னு சொல்றது. அப்படிப்பட்ட மந்திரம் நமச்சிவாயன்னு வேறு. அதுக்கு மேல மந்திரம் இல்லேன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மந்திரம். இந்த நாலு பேரும் திருமுறை முழுவதும் பஞ்சாச்சரம் இருக்குது. இந்த நாலு பேரும் பஞ்சாச்சரத்தை அவ்வளவு சிறப்பா பாடி நமச்சிவாய பதியமனே பாடியிருக்காரு. ஞான சம்பந்தர் அஞ்செழுத்து பதியம்னு பாடியிருக்கிறாரு. அவரு கல்லுல உட்காந்துக்கிட்டு பாடியிருக்கிறாரு பஞ்சாச்சரத்தை. ஒருத்தர் கல்லுல ஆத்துல கல்லுல மிதக்க அந்த தெப்பத்துல உட்காந்துக்கிட்டு பாடியிருக்கிறாரு. ஒருத்தர் கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சுன்னு நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாய பதி அவரு பாடியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இங்க நமக்கு மேற்கே கரூருக்கு மேற்கு இருக்கிற கொடுமுடியில வந்து நமச்சிவாய பதியும் பாடியிருக்காரு. மற்ற பற்றனுக்கு நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். இப்ப நம்மளும் பாதத்தை பாவிக்கிறோம்னா எல்லாத்திலயும் வச்சுக்கிட்டு பாவிக்கிறோம். அவர் ஒண்ணுலயும் வைக்காம அதே அது என்ன பணத்தை நான் பேங்கலே போட்டாரு. மற்ற பற்றனுக்கு நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பரந்தே நீ பிறவாத நன்மை வந்து இதனின் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரின் பாண்டி கொடுமுடி அற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயே என்று நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட நமச்சிவாய என்கிற மந்திரம் எல்லா வகையான துன்பத்தையும் போக்குவது, எல்லா வகையான இன்பத்தையும் தருவது. மந்தரம்மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர் வரையில் சிந்தும் வல்வினை செல்வமும் அல்லுமால் நந்தி நாம நமச்சிவாயவே என்பது சம்பந்த தேவாரம். அந்த நமச்சிவாயத்தை சொல்லித்தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களெல்லாம் ஜோதியில கலக்க வச்சாரு. எல்லாம் நிறைய இருக்குது. அதனால நமச்சிவாயங்கிறது ஒரு அற்புதமான சிறப்பான மந்திர தூல பஞ்சாட்சரம்னு சொல்றது. அதனால நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய பஞ்சாட்சரம் அவனுடைய திருநாமமாக விளங்குகின்ற, அவனுடைய பெயராக விளங்குகின்ற அந்த பஞ்சாட்சரம் வாழ்வதாக என்று முதலிலே சொல்லுகிறார். அடுத்தாற் போல அந்த பஞ்சாட்சரத்துக்கு உரிய பொருளாக விளங்குகின்ற நாதன் தாழ் வாழ்கிறார். இப்ப ஒரு ஒரு பெயரை சொல்லி அவர் வாழ்க. அப்புறம் அந்த பெயருக்கு உரியதாய் இருக்கின்ற அந்த ஆன்மாவானது வாழ்க. பெயருக்குரியதாய் இருக்கின்ற ஆன்மாவில் பெயர் வாழ்க என்பது. அப்புறம் அந்த பெயருக்கு உரியவனாக விளங்குகின்ற உருவ திருமேனியுடைய அந்த பெயரை சொல்லும் போது உருவம் தெரியாது, பெயரை சொல்லும் போது உருவம் இல்லை. அடுத்தாற் போல நாதன் என்று சொல்லும் போது உருவம் வந்தது. நமச்சிவாய என்பது அருவம், நாதன் என்பது உருவம். நாதன் இன்னும் வந்துருது அல்லவா, நாதன் என்று சொன்னாலே உருவம்னு வந்துருது. ஆகையினாலே அப்படி அவன் அருவமாயும் இருக்கிறான், உருவமாய் இருக்கிறான் என்பதை அந்த ஒரு வரியில முதல் வரியிலேயே சொல்லுகிறார். அருவம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது, உருவம் கண்ணுக்கு தெரிவது. அதனாலே பஞ்சாட்சர வாழ்க, பஞ்சாட்சர பொருளாய் விளங்குகின்ற நாதன் தாழ்வாள். நாதன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நாதன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள். யாருக்கு தலைவன்? எல்லாருக்கும் தலைவன். அது எப்படி சொன்னார் மாணிக்கவாசகர்? இப்படி சொன்னாரு. எப்படி சொன்னாரு? வேத மொழியரு, வெண்ணீற்றரு, செம்மேனியரு, நாதப்பறையினர் அன்னே என்ன, நாதப்பறையினரு நான்முகன் மாலுக்கு நாதர் இந்நாதனார் அன்னையன். இதோட என்ன சொல்லணும்? பரமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இவர் தான் தலைவர். அப்படின்னா அப்புறம் மத்த பேருக்கு சொல்லவா? அப்படி சொல்லியது திருவாசகம். திருவாசகம் எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தா இந்த இதை சொல்ல கேட்கும் போது ஆகா அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்ப அவரே வணக்கம் சொல்றாரு பத்தியா, நாதன்கிறதுக்கு. நாதன்னா தலைவன். யாருக்கு தலைவன்? பரம விஷ்ணுக்கு தலைவன். பரம விஷ்ணுக்கு தலைவன் அப்புறம் மத்தபத்துக்கு தலைவன் சொல்லாமலே விளங்குவே. உலகத்தை படைக்கிற கடவுளுக்கும் இவன் தான் தலைவன், காக்கிற கடவுளுக்கும் இவன் தான் தலைவன். வேத மொழியர், வெண்ணியற்ற செம்மேனியர், நாதப்பறையினர் அன்னே என்ன, நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கு நாதர் இந்நாதனார் அன்னே. அதனாலே எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்குகின்றவன் பரமேஸ்வரன். நாதம் என்கின்ற தத்துவத்தை கடந்தபடியினாலே நாதன், நாதம் என்கின்ற தத்துவத்தை கடந்திருப்பதனாலே அவனுக்கு நாதன் என்பது. 36வது தூண் நாத தத்துவம்னு சொல்றது. அதை கடந்திருப்பதனால அவன் நாதன். அப்படி நாத தத்துவத்தை கடந்து அந்த நாதத்துக்கு தலைவனாயும் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் தலைவனாய் இருப்பதனால அவனுக்கு நாதன் வேறு. அப்படிப்பட்ட நாதன் தாழ் வாழ்க. தாழ்னா திருவடி வாழ். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இரண்டாவது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ். அப்படி அவனுடைய பஞ்சாட்சரத்தை வாழ்த்தி, அவனுடைய திருவடியை வாழ்த்தி, அதற்கு மேல அப்படிப்பட்ட சுவாமியானவன் என்னுடைய நெஞ்சிலே இருக்கிறான், நெஞ்சிலே இருக்கிறான். இருக்கிறான் என்று சொன்னால் இருக்கிறான், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போவான்னு சொல்லல, போக மாட்டேங்கிறான். எவ்வளவு நேரம்? கண்ணு வைக்கிற நேரம் கூட உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறேன். அப்படிப்பட்டவருடைய திருவடி வாழ். இப்படி சொல்ல யாருக்காவது தைரியம் வருமா? சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சுவாமி என்னுடைய நெஞ்சில இருக்கிறான், நெஞ்சில இருக்கிறான். எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், கண்ணு வைக்கிற நேரம் கூட என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கின்றவனுடைய திருவடி வாழ். கண்ணு வைக்கிற நேரம் நம்ம அப்படிலாம் நினைக்க முடியுதா? எப்போதோ ஒரு நேரம் நினைக்கிறோம், அதையும் உருப்படியா நினைக்க முடியல. அப்படித்தானே? எப்போதோ ஒரு நேரம் நினைக்கிறோம், அதை உருப்படியா நினைக்க முடியல. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் நினைக்கலையா? நினைக்கிறேன்னு சொல்லல, அவன் இருக்கிற என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கிறான். எப்படி? என்ன? எப்ப? எந்த நேரத்துல? எப்போ? கண்ணு வைக்கிற நேரம் கூட அவன் என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கிறான்னு அப்புறம் என்னத்தை சொல்றது? இமைப்பொழுதும், இமைப்பொழுது அவ்வளவு. இமைப்பொழுதுக்கு காலமே சொல்ல முடியாது. அரை நிமிஷம், கால நிமிஷம் எல்லாம் கூட சொல்ல முடியாது. இமைப்பொழுது அதான் கடைசி டயம். டயங்களிலேயே அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், நிமிஷம் எல்லாம் சொல்ல முடியல. இதுக்கு கூட சொல்ல முடியாது. கண் இமைக்கின்ற நேரம் கூட என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதவனுடைய திருவடிகள். இமைப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அவனுடைய திருவடி, தாழ் என்றால் திருவடி, தாழ் என்று சொன்னால் திருவடி, தாளை வணங்கா தலைன்னு வருதல்லவா திருக்குறள்ல, அதில் தாள் என்றால் திருவடி. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். இந்த வரியை அந்த போப்பாண்டவர் பார்த்துட்டுதா அந்த போப்ப மறுநாள் வர சொல்லி முத நாள் சண்டை போட்டு போச்சுட்டான், மறுநாள் வர சொல்லி கட்டி தழுவிட்டான். வாக்கியத்தை பாடிய அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அப்படிப்பட்ட நூல் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த நூலை நீ மொழி பெயர்த்து அதை படிச்சு அனுபவிச்சுக்கிட்டு மறுபடி சைவனாகாம திரும்பி நீ வந்து பாதிரியாராக வந்திருக்கிறிய, கிறிஸ்தவனாக வந்திருக்கிறிய, ஆச்சரியம்டா, நானா இருந்தா சைவனாயிருப்பேன் நான். அந்த மாதிரி அந்த வரி அவனை கவர்ந்து விட்டது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அதனால கோகழி என்பது பெருந்துறைக்குரிய பெயர். திருப்பெருந்துறையில தானே அவரை ஆண்டு கொண்டார், குருவாக வந்து ஆண்டு கொண்டது எங்க, திருப்பெருந்துறையில. அது என்ன பண்ணி ஆண்டு கொண்டார் என்றால், கோ என்கின்ற பாசத்தை பசுபாசத்தை கழித்து விட்டு ஆண்டு கொண்டார். பசுபாசத்தை நீக்கி ஆண்டு கொண்ட கோன்னா பசு, கோன்னா பசு தெரியுமா, ஆனாலும் பசு கோன்னாலும் பசு, ஆனா பசு கோன்னா பசு, கோங்கிறதுக்கு இன்னும் பல பொருள் வேற இருக்கு. கோ களி என்பதனாலே பசுத்தன்மையை நீக்கி, களின்னா கழித்து, இப்படி எதை கழித்து, பசுத்தன்மையை கழித்து, பசுபோதத்தை கழித்து, பதியறிவை கொடுத்து, பதியறிவை கொடுத்து ஆண்டு கொண்ட குருமனிதன் தாழ். இது யாரு செய்ய முடியுது, குருதான் செய்ய முடியும், ஞானாசிரியன் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதனால திருப்பெருந்துறையில ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து எழுந்தருளிருந்து இரிடத்தில் இருந்த பசுபாசத்தன்மையை நீக்கி ஆண்டு கொண்டவனாய் குருமனிதன் தாழ்வாள். பசுபாசத்தன்மை என்ன விளங்குதா, இப்ப நமக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு, நமக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவுன்னு வேறு. இது ஒரு நேரம் அறிவு உடையதாயும் அறிவு இல்லாததாயும் இருப்பது நம்முடைய, அப்படித்தான் இருக்கு. ஆமா, அந்த திருவருள் கொடுக்கின்ற அறிவு பேரறிவு, அந்த பேரறிவுக்கு சிவஞானமும் வேறு. அந்த சிவஞானத்தை கொடுத்து ஆண்டு கொண்டவன் பாச பசுபாசத்தன்மையை நீக்கி பத்திமையும் பரிசுமெல்லாம் பசுபாசம் அறுத்தருளி பித்தன் இவன் என என்னை ஆக்கு வித்து பேராமை. அதனால பசுபாசத்தை நீக்கி பதிஞானத்தை கொடுத்து ஆண்டு கொண்ட குருமணியினுடைய தாழ்வாழ்க. குருவ என்ன சொல்றாரு, மணிங்கிறார். குருவ மணி, மணின்னா என்ன அர்த்தம், ரத்தனம். மணிக்கு மேல உயர்ந்தது கிடையாது, மணிக்கு மேல உயர்ந்ததே கிடையாது, மணி வச்சிருக்கிறவன் தான். அதனாலே குருவை மணிங்கிறார், ரத்தனம். அதையாலே அப்படி ரத்தனம் போன்றவராய் விளங்குகின்ற ஆச்சாரியனுடைய திருவடிகள் வாழ். கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாள், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க. இது வந்து தான் முக்கியமான ஒரு பகுதி. உயிர்களை ஆண்டு கொள்வதற்காக, உயிர்களுக்கு அறிவு வழங்குவதற்காக, உயிர்கள் தன்னை அறிந்து வழிபடுவதற்காக, உயிர்கள் உலகத்தில வாழ்வதற்காக, நன்மை தீமைகளை தெரிந்து கொள்வதற்காக, உயர்ந்தது தாழ்ந்ததை தெரிந்து கொள்வதற்காக, தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் வேத சிவாகமாகிய நூலை அருளி செய்தான். அதை அருளி செய்யவில்லையானால் ஒன்றும் தெரியாது, எல்லாமே குருதான். இப்ப காணா சானா நானான்னு இருக்குன்னு வச்சுக்க, அது யாருக்கு தெரியும், படிச்சவனுக்கு தான் தெரியும், படிக்காதவனுக்கு தெரியாது. இப்ப டானா போடணும்னு வச்சுக்கப்பா, படிக்காத என்ன சொல்ல, இது ஒரு கோடும்பா, படிச்சவன் டாம்பா, படிச்சவன் டாம்பா, படிக்காதவன் கோடு, புரியுதா. அது போல அந்த நூல்களின் மூலமாகத்தான் உயிர்களுக்கு அறிவு விளக்கம், அறிவு விளக்கம். அதனால உயர்ந்தது தாழ்ந்தது நன்மை தீமை உயிர்கள் உலகம் கடவுள் எல்லா செய்திகளையும் சொல்லுவது அந்த நூல்கள் தான். அந்த நூலுக்கு வேத சிவாகம் என்று பெயர், சிவபெருமா அருளி செய்த நூல்கள். அப்படிப்பட்ட வேத சிவாகம் ஆகிய இரண்டு நூலிலே வேதம் பொதுவானது, சிவாகமன் சிறப்புடையதுன்னு சொல்றது. அதெல்லாம் வடமொழியில் இருக்கிறது அல்ல, ஏற்று ஜோடியில வடமொழியில் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சிவாகமம் எத்தனைன்னு கேட்ட 28 நூல்கள். காமிகம் என்று முதல் ஆகமம், கடைசி ஆகமம் வாதம். அந்த ஆகம் அப்படிதான், கோயில் எல்லாம் பூஜை நடக்கிறது, கும்பாபி நடக்கிறது, விழா நடக்கிறது, சகலமும் அந்த ஆகம் அப்படிதான். கோயில் கட்டுறதுல இருந்து எல்லா ஆகம விதிதான், எல்லாமே ஆகம விதிதான். மூணு எழுத்து ஆகம ஆகம ஆகம. இந்த ஆகமங்கிற சொல்லுக்கு அதனால பதி பசு பாச ஆகிய முப்பொருளை திரிபதார்த்த லட்சணங்களை உணர்த்துகின்ற நூல் என்பது பதி பசு பாசம். ஆ என்று சொன்னால் பசு, கா என்றால் பதி, மா என்றால் பாசம். ஆ என்றால் பசு, கா என்றால் பதி, மா என்றால் பாசம். பதி பசு பாசம் அதாவது உயிர்கள், உலகம், கடவுள் மூன்றையும் உணர்த்துகின்ற, பதி பசு பாசத்தை உணர்த்துகின்ற வீட்டு நூல் என்பது ஆகமம். இப்பட்ட ஆகமம் வந்து வடமொழியில் இருப்பதனால பல பேருக்கு தெரியாது, நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அது அந்த ஆகமம் படிக்கின்ற சிவாச்சாரியர்களுக்கு தான் அது தெரியும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஆகமம் 28 அவருக்கு திருமேனியாக விளங்குதுன்னு சொல்லி, சிவபெருமானுடைய திருமேனியாக விளங்குது. ஆகமம் ஆகி, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஆழ்வாள். சிவாகமம் நூலாக இருந்து தித்திப்பவனுடைய அன்னித்தல்னா தித்தித்தல், தித்திப்பவனுடைய திருவடி வாழ்கள். அன்னிப்பான் என்றால் தித்தித்தல், அன்னிப்பான் என்றால் தித்தித்தல். ஆலைப்படு கரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்சலிக்கும் நாமத்தான்கான் என்பது அப்பரதேவான். அதனால் அன்னிப்பான் என்றால் தித்திப்பவன், தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவருவார். அதனாலே அப்படி ஆகம நூலாக இருந்து தித்திக்கின்றவனுடைய திருவடிகள் வாழ்க, ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, நான் 5வது வரி. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகனாக இருக்கிறவன் கடவுள். கடவுள் எத்தனை?
ஏகம்.
ஏகம் ஒரே ஒன்று. கடவுள் 4-5 இருந்துச்சுன்னு வச்சா சண்டை வந்துடும். கடவுள் கடவுள் சண்டை வந்துடும், உண்டா இல்லையா? இப்ப ரெண்டு பேரும் 4 கடவுள் 4 கடவுள் சண்டையை போட்டுட்டான்.
கடவுளே 4-5 கடவுள் இருக்குன்னு வச்சுக்கோமா,
அதெல்லாம் போட்டி போட்டு சண்டை போட்டுப்பா. உலகம் என்னதான்பா, உலகம் என்னதான்பா. இப்ப ரெண்டு பேரும் கடவுள்னு சொன்னபடினாலதான் சட்டையே வந்து 4 கடவுள்னாரு, அவர் 4 கடவுள். அதனால கடவுள் எத்தனை? ஏகம். சரி, அந்த கடவுள் எப்படி இருக்கிறான்? எல்லா உயிர்களிலும் தங்கி இருக்கிறான், அதனாலதான் அநேகன். ஏகனாக இருக்கிறான், அநேகன். ஒரே இடத்துல இருந்தா அது கடவுள் இல்ல, ஒரே இடத்துல இருந்தா கடவுள் இல்ல. இப்ப நான் இங்க தலா லாலாபட்டில இருக்கிறேன், சீகமுட்டில இல்ல. சீகமுட்டில இருந்தா லாலாபட்டில இருக்க மாட்டேன், உண்டா இல்லையா? கடவுள் அப்படி இருந்தா அது எப்படி கடவுளா? லாலாபட்டிலயும் இருப்பாரு, சீகமுட்டிலையும். சாமி எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆ சாமி ஒரு இடத்துல தான் இருக்கும். சாமி எங்க இருக்கா? எல்லா இடத்துலயும். அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகலாண்ட ஓடியெல்லாம் தங்கும் படிக்கிச்ச வைத்து உயிர்க்குயிராய் தளைத்தது மனவாக்கில் தட்டாமல் என்றது. சமய கோடிகள் எல்லாம் தந்தையும எந்தையும் என்று எங்கும் தொடர்ந்ததில் வழக்கெடுவு நின்றது. எல்லை உழுது எதுவதுமே கங்குள் வர கங்குள் வகால் அற நின்ற வெள்ளை உழுது எதுவது கருத்திற்கு சென்றது. இதுவே கண்டதெல்லாம் மோன வெளியே மோன வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் என்பது தாய்மான ஒருபாடு. அங்குங்கனாதபடி எங்கும் பிறகாது, அதான் பார்க்குமிடமெங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற வரிபூரணம். அந்த லட்சணங்கள் எல்லாமே சிவபெருமான ஒருவனுக்கு தான், எங்கும் நிறைந்து இருக்கணும். இப்ப சூரிய எங்க இருக்கிறான்? எல்லா இடத்துலயும் இருக்கிறான். இங்கே சூரிய இருக்கிறானா? ஊட்டிக்கு போனா அங்கேயும் சூரிய இருக்கிறேன், மதுரைக்கு போனா இருக்கிறான், மெட்ராஸுக்கு போனாலும் இருக்கிறேன். இந்த ஒரு சூரியன், இந்த சூரியனை படைச்சவன் சிவன். அப்ப நான் அது கேட்கணும், சூரியனுக்குள்ள யாரு இருக்கா? சிவன். சூரியனை யாரு இருக்கிறா? சிவன் தான் இயக்கிறான். அதனாலே இப்படி எல்லா உயிர்களிலும் சர்வ வியாபியாக இருக்கின்ற காரணத்தினாலே அநேகனாக இருக்கிறான். அநேகம் ஏகம் என்பதெல்லாம் வடமொழி சொல்லு, எல்லாம் வடமொழி. ஏகம் வடமொழி, ஏகம் வடமொழி. தமிழ்ல ஒன்று சொல்லு, அநேகம் இது பலன்னு சொல்லு. ஆகையினாலே இப்படி ஏகனாக இருக்கிற கடவுள் எல்லா உயிர்களுக்குள்ள இருப்பதனாலே ஒரே சேரு 84,000 யோனிவேத நிறைசேர படைத்து அவற்றின் உயிர் உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். அதனாலே அநேகனாக இருக்கிறான், ஏகன் அநேகன். அவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எல்லாருக்கும் தலைவனாக வழங்குகிறான், அதனால இறைவன். ஏகன் அநேகன் இறைவன் அடி. அப்படி பரமேஸ்வரனுடைய லட்சணங்களையும் அவனுடைய சிறப்புகளையும் சொல்லி கொண்டு வருகிறார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க.